إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه العلام وبعد فيا عباد الله اتقوا الله العظيم عز وجل وأطيعوه والله تعالى يقول وصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن كان ذو عسرة فنظرة إلى ميسرة وأن تصدقوا خير لكم إن كنتم تعلمون صدق الله العزيز الحكيم وقال نبينا صلى الله عليه وسلم نفس المؤمن معلقة بدينه أو كما قال عليه الصلاة والسلام விருந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் விண்ணிலே விண் மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபோக்கப்படுத்துகின்ற ரப்பாகிய வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே புகழ் அணைத்து முறித்தாக அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடற்ற வந்தனமும் அகிலத்திற்கோர் அருட்கொடையாய் வந்து வைத்த சாதில் மதீனா முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதிலும் அன்னாரின் நடிச்சுவடுகளை அணுகுமசையால் எடுத்து நடந்த அருமை சஹாபாக்கள் தாபிஈன்கள் சீர்கதேசிகள் யுகமுடிவு நாள் வரைக்கும் இம்மன்னகத்திலே தோன்றி மரணிக்கின்ற அனைத்து முஃமின்கள் முஸ்லீம்கள் யாப்பேரிலும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதா. புனித ஜுமாவின் கடமையை பெரிதென மதித்து அல்லாஹ்வின் அருள் சிறக்கும் அவனது அருளகத்தில் இறை இல்லத்தில் ஒன்று குழுமியிருக்கும் அல்லாஹ்வின் நன்னடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எப்பொழுதிலும் எத்தந்தர்ப்பத்திலும் எந்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் படைத்த இறைவன் ஒருவனை அஞ்சி நடக்குமாறு முதற்கண் அடியேனுக்கும் அடுத்தமையாக உங்களுக்கும் வசியத்தன்னும் நற்போதனை புரிகின்றேன், சான்று பகருகின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுத்த சத்திய ஒரு மார்க்கத்தை தந்து தீனில் இஸ்லாத்தை எமக்கு வழங்கி அதனை ஹுகூகுல்லாஹ் ஹுகூகுல் இபாத் என்று இருவிதமாக பிரித்திருக்கின்றான். ஹுகூகுல்லாஹ் என்றால் என்ன? ஒருவர் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அல்லாஹை தொழுவது, அவனுக்காக நோன்பு நோட்பது, ஜகாத் ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றுவது, இதெல்லாம் ஒரு அடியான் அல்லாஹுக்கு செய்கின்ற கடமைகள் எனலாம். ஹுகூகுல் இபாத் என்று குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு சகோதரன் மற்ற சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஒரு மாணவன் ஆசிரியனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், முதலாளி தொழிலாளிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இப்படி ஒரு அடியான் மற்ற அடியானுக்கு செய்யும் கடமைகளை ஹுகூகுல் இபாத் என்று குறிப்பிடலாம். ஒருவர் அல்லாஹுக்கு செய்கின்ற கடமைகளை சரியாக செய்து அடியானுக்கு செலுத்தும் கடமைகள் குறைவு செய்வானேயானால் அவர் குடல்வாய் ஜனங்களை தேர்ந்தெடுக்கிறான் இல்லை, அண்டை வீட்டனை அனுசரிக்கிறான் இல்லை, பெற்றோருக்கு பணிவிடை புரிகிறான் இல்லை, ஆசான்களை மதிக்கிறான் இல்லை என்றால் அவரை ஒரு உண்மையான இறை விசுவாசியாக ஒரு பூரண முஃமினாக கருத முடியாது. இதற்கு மாற்றமாக ஒரு அடியானுக்கு செய்கின்ற கடமைகளை சரியாக செய்து அல்லாஹ்வுடைய கடமைகள் குறைவு செய்தாலும் கூட அவர் தொழுகின்றார் இல்லை, நோன்பு நோக்கிறார் இல்லை, வசதி இருந்தும் ஜகாத்து ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுகிறார் இல்லை என்றால் அவரையும் ஒரு பூரண முஃமினாக ஒரு இறை நேசனாக கூற முடியாது.
இரு கடமைகளும் சரிவர நிறைவேற்றப்படுகின்ற பொழுதுதான் அல்லாஹின் அன்புக்குரியவனாக அவனின் அருளுக்குரியவனாக மாற முடியும். நாளைய கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன தன்மானங்களை வைத்திருக்கின்றானோ அவைகளை பெறுவதற்கு தகுதியானாக மாற முடியும். எனவே ஒரு அடியான் அடியானுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் கொடுக்கல் வாங்கலே கையாளப்பட வேண்டிய முறைகள். ஒரு ஏழை கஷ்டப்படுகின்ற பொழுது, ஒரு ஏழை சிரமப்படுகின்ற பொழுது கடன் கேட்டால் கடன் கொடுத்து உதவுவதும் மிகப்பெரிய ஒரு வணக்கமாகும். ஒரு ஏழை சிரமத்தில் வாணி நிற்கின்ற பொழுது, அத்தியாவசிய தேவை ஏற்படுகின்ற பொழுது கடன் கேட்டால் கடன் கொடுப்பது எவ்வளவு உயர்ந்தொரு வணக்கம் என்றால், இரண்டு விடுத்தம் கடன் கொடுத்தால் அது ஒரு விடுத்தம் சதக்கா கொடுத்து போகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடனுக்கும் சதக்காவுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? இதற்குரிய வித்தியாசத்தை நாம் விளங்க வேண்டும். சதக்கா என்றால் கொடுத்த பொருளை திருப்பெடுப்பதில்லை, நன்மையை நாடி அல்லாஹ்வின் வழியிலே விட்டுவிடுகின்றோம். கடன் என்று சொல்கின்ற பொழுது கொடுத்த பொருளை மீட்டெடுக்கத்தான் செய்கிறோம். ஏதோ ஒரு அடியாவுடைய கஷ்டத்துக்காக உதவி செய்துவிட்டோம், அவ்வளவுதான். இதுதான் கடனுக்கும் சதக்காவுக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கின்றது. ஆனால் அங்கே வட்டி இருக்கக்கூடாது, வட்டியின் நிபந்தனை இருக்கக்கூடாது. 1000 ரூபாக்களை கொடுத்து விட்டு 100 ரூபாவை எதிர்பார்க்கிறாரா என்றால், அல்லது 100 ரூபாவை கொடுத்து விட்டு 10 ரூபாவை எதிர்பார்க்கிறாரா என்றால், இவர் கொடுத்த கடனுக்கு லாபத்தை விரும்புகின்றார், செய்த உபகாரத்துக்கு பிறவி மூலத்தை எதிர்பார்க்கின்றார். இஸ்லாம் இதனை வன்மையாக கண்டித்திருக்கிறது. இன்று வட்டி இல்லாத, வட்டி வியாபாரம் இல்லாத குறுக்கு வியாபாரம் ரொம்ப அரிதாக காணப்படுகின்றது. அப்பேற்பட்ட கொடுக்கல் வாங்கல் சமுதாயத்திலே குறைவாக காணப்படுகின்றது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இன்னொரு விதத்திலே பார்த்தால் கடன் எடுத்தவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், எடுத்த கடனுக்கு நன்றி செலுத்தும் பக்கம் இருக்க, நன்றியுள்ள மனப்பான்மையோடு வாழ்வதொரு பக்கம் இருக்க, அப்படியே நாட்டை விட்டு தலைமறைவாகின்றார்கள், ஊரை விட்டு தலைமறைவாகின்றார்கள். எங்கேயாவது செல்வந்திரத்திலே போய், ஒரு தனமந்திரத்திலே போய் ஏதாவது ஹதியாவாக கேட்டால் அவர் தரமாட்டார் என்று கருதி கடனாக கேட்கிறார்கள். தூக்கி கொடுக்கப்பட்டால் அப்படியே ஊரை விட்டு தலைமறைவாகின்றார்கள், நாட்டை விட்டு தலைமறைவாகின்றார்கள், குடும்பத்தை விட்டு தலைமறைவாகின்றார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி ஏமாற்றும் பேர்வழிகளை இஸ்லாம் வன்மையாக கண்டித்திருக்கிறது. யாரெல்லாம் எடுத்த கடனை திருப்பி கொடுக்கவில்லையோ நாளைய கியாமத்துடைய நாளில் அவருக்கு கடுமையான தண்டனை உண்டு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கடனாளியாக ஆகாமல் வாழ்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். இதற்கு இஸ்லாம் காட்டி தருகின்ற சிறந்த ஒரு வழிமுறை தான் நமது வருவாய்க்கு ஏற்றாப்போல், எமது தரத்துக்கு ஏற்றாப்போல் எமது செலவினங்களை அமைத்துக் கொள்வது. ஆனால் இன்று ஆடம்பர செலவுகள், பெருமையான செலவுகளின் காரணமாகத்தான் அநேகமானவர்கள் கடனாளியாக மாறுகின்றார்கள். சொல்லுவார்கள், விரலுக்கேற்ற வீக்கம் இருக்க வேண்டும் என்று. விரலுக்கேற்ற வீக்கம் இருக்கின்ற பொழுதுதான் அது பார்ப்பதற்கே அழகாக இருக்கும், பார்ப்பதற்கே பசுந்தாக இருக்கும். விரலை விட பெருத்ததாக இருந்தால் அது பார்ப்பதற்கே அலங்கோலமாக இருக்கும். இன்று வீட்டில் ஒரு கலியாட்டம் வந்துவிட்டால், ஒரு திருமணம் வந்துவிட்டால் அங்கே ஆடம்பர செலவுகள், பெருமையான செலவுகள். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் தான் தேடுகிறார் என்றால் இவர் செலவழிக்கின்றால் அதைவிட பன்மடங்கு. வீட்டு வீடை அடகு வைத்துக் கொண்டு, நகையை அடகு வைத்துக் கொண்டு பெரும்பெரும் கலியாட்டங்களை எல்லாம் செய்கிறார்கள். மறுநோண்டி தினத்தன்று 4-5 நாட்களுக்கு வீட்டு கூரை முற்பட முழுத்தோட்டத்தையும் அலங்கார தல்புகளை கொண்டு அலங்கரிக்கிறார்கள். அந்த மறுநோண்டி தினமன்று கொடுக்கப்படுகின்ற சாப்பாட்டை பார்த்தால் 100 கணக்கான சடங்குகள், அதற்கென்று வெவ்வேறான ஆடைகள். எத்தனையோ திருமணங்களை பார்க்கிறோம், திருமணம் நடைபெற்று முடிந்து பண வருடக்கணக்காகின்றன. குழந்தை பிறக்கின்றது, நேசரி ஸ்கூலை நோக்கி செல்கிறது. ஆனால் அங்கே கேட்டதினுடைய கடனை கொடுத்தது கிடையாது, ஜுவல்லரியுடைய கடனை கொடுத்தது கிடையாது, டெக்ஸ்டைலுடைய கடனை கொடுத்தது கிடையாது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி அநேகமானவர்கள் உலகத்திலே கடனாளியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹதீஸிலே வருகின்றது, எந்த ஒரு மனிதன் இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வானோ அவன்தான் சுகதேகியாக வாழ்வான், அவர்தான் நிம்மதியாக வாழ்வார், இவர்தான் வாழ்க்கையில இன்பத்தை காண்பார். இருப்பது போதாது போதான் என்று எல்லோரும் கடன் பட்டுவிட்டால் அவருடைய வாழ்வோ நரக வாழ்வாக மாறிவிடும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனை இவ்வாறு விபரித்தார்கள். ஒரு நாள் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதினுள்ளே உரத்த குரலில் சத்தமிட்டு துஆ செய்தார்கள். அல்லாஹு மின்னி ஆவுதிக்க மினல் குப்ரி வத்தைன், யா அல்லாஹ், குப்பரை விட்டும் கடனை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். என்னை ஒரு காபிராகவோ ஒரு கடனாளியாக மௌத்தாக்கிறாத என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே துஆ செய்தார்கள். இந்த வார்த்தை நாயக தோழர்களில் ஒருவராகிய அபூ ஸஈத் அல் குதுரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காதிலே விழுந்தது. உடனே ரசூலுல்லாஹை நெருங்கி போய் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் குப்பரை விட்டும் கடனை விட்டும் துஆ செய்தீர்களே, என்னை ஒரு காபிராகவோ ஒரு கடனாளியாக மரணித்திராத என்று இரண்டையும் சேர்த்து துஆ செய்தீர்களே, அத்அதிலுல் குப்ர பித்தைன், குப்ர எனப்படுகின்ற இறை நிராகரிப்பும் கடனும் சமனானதா, இரண்டும் ஒன்றானதா என்று கேட்க அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம் நாம் என்று தலையசைத்தார்கள். எப்படி குப்ர எனப்படுகின்றது? அல்லாஹ்விடத்திலே கொடியொரு பாவமோ? இதே போன்று ஒரு அடியாரன் கடனெடுத்து சாப்பிட்டு விட்டு அந்த கடனை திருப்பி கொடுக்கவில்லை என்றால், ஒரு கடையில் பில் ஏறிவிட்டால் அடுத்த கடையில் சாமான் வாங்குவது, அக்கடையில் பில் ஏறிவிட்டால் மற்றொரு கடையில் சாமான் வாங்குவது, இப்படி அடுத்த அடியானை ஏமாற்றி ஏமாற்றி நீ எடுத்த கடனை திருப்பி கொடுக்கவில்லை என்றால் இது குஃப்ருக்கு சமமானது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான். ஆனால் அவனை வணங்குவது போல ஒரு பொருளை வணங்குவது, அவனிடம் கேட்பது போல ஒரு பொருளிடம் கேட்பது, அவனது சக்தியில் அவனது ஆற்றலில் அவனது அறிவில் ஒரு பொருளை ஒப்பாக்குவதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், குஃப்ர் எனப்படுகின்ற இறை நிராகரிப்புக்கு சமனாக இவ்வுலகத்தில் ஒரு பாவம் இருக்கும் என்றால் அதுதான் கொடுக்கல் வாங்கலிலே நீதி நேர்மை இல்லாமல் நடப்பது, அல்லாஹ்வுடைய பயமச்சம் இல்லாமல் வாழ்வது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று அநேகமானவர்கள் கற்பனை கொள்கிறார்கள், நான் ஒவ்வொரு நாளும் அவ்வல் ஜமாத்தோடு முன்சப்பிலே இருந்து ஒரு நாளைக்கு மூன்று குர்ஆன் ஓதுகின்றேன், நான் வருடாவதம் ஹஜ் உம்ராவுடைய கடமை நிறைவேற்றுகின்றேன், எனது மனைவியின் ஹக்கிலோ பிள்ளைகளின் ஹக்கிலோ எனது குடும்பத்துடைய விடயத்திலோ எந்த பொறுப்பு தவறாமல் நடக்கின்றேன், அவர்களுக்குரிய கடமை சரியாக நிறைவேற்றுகின்றேன், இதே நேரத்தில் எனது ரூஹு பிரிந்து விட்டால் நான் ஒரு சொருக்கவாதியாக இருக்கலாம், அல்லாஹ்விடம் கேள்வி கணக்கில்லாமல் இருக்கலாம். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, எல்லா அமல்களையும் நிரப்பமாக செய்து கொடுக்கல் வாங்கலிலே அடுத்த அடியோட ஹக்கிலே நீங்கள் பயமச்சம் இல்லாமல் நடப்பீர்களே ஆனால் நீதி நேர்மையில்லாமல் நடந்து இந்த உலகத்தை விட்டு திரிந்தால் எல்லா நன்மைகளும் அளிக்கப்பட்டு நரகத்தை நோக்கி செல்வதற்கு இந்த ஒரு பாவம் மாத்திரம் போதும். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, எனவேதான் நாளாந்த வணக்க வழிபாடுகள் மூலம் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை அடைய முடியாது, அல்லாஹ்விடத்திலே ஈரத்தத்தை மாத்திரம் பெற முடியாது, அல்லாஹுக்கு செலுத்துகின்ற கடமைகளும் அடியோடு அடியான் அடியானுக்கு செலுத்துகின்ற கடமைகளில் அவனை பயந்து வாழுங்கள், நீதி நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். எனவேதான் கடன் வாங்க வேண்டிய தேவை யாருக்கும் ஏற்படத்தான் செய்கிறது. கடன் இல்லாத நாடுகளும் கிடையாது, வீடுகளும் கிடையாது. இந்த மனிதனை பார்த்தாலும் அவன் கடன் எடுத்திருப்பான் அல்லது கடன் கொடுத்திருப்பான். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு யகூதிகளிடத்திலே கடன் வாங்கியிருக்கிறார்கள், ஆனால் உரிய நேரத்திலே திருப்பி கொடுக்க வேண்டும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் பாரக ரூஹல் ஜஸத வஹுவ பரீஉன் மின் தலாசா தகலல் ஜன்னா. மூன்று விதமான பாவச்செயல்கள் இருக்கின்றன, அப்பாவங்களை விட்டு என் மனிதன் ஈடற்றம் பெற்றவனாக அவைகளை செய்யாதவனாக வாழ்வானோ அவன் சுவர்க்கம் நுழைவான் என்றார்கள். எந்த மனித வாழ்விலே அப்பாவங்கள் காணப்படுகின்றனவோ அவரால் சொர்க்கம் நுழைய முடியாது. முதலாவது நினல் கிபர், பெருமை என்று சொன்னார்கள். ஆம், இன்று கொஞ்சம் பணம் வந்து விட்டால் பெருமை, கொஞ்சம் அறிவு வந்து விட்டால் பெருமை, கொஞ்சம் வீரம் வந்து விட்டால் பெருமை, கொஞ்சம் பதவி வந்து விட்டால் பெருமை. அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, பெருமைக்கும் எமக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? பெருமைக்குரியவன் அல்லாஹ்வாக இருக்கிறார். எந்த மனித உள்ளத்திலே கடுகளவேனும் பெருமை இருக்குமோ அவரால் சொர்க்கம் நுழைய முடியாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த மனிதனை ஏமாற்றுவது, அடுத்தறியானுக்கு துரோகம் செய்து பணம் சம்பாதிப்பது, இன்று மற்ற மனிதனை ஏமாற்றுவது, அடுத்தறியானுக்கு துரோகம் செய்வது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இன்று சர்வசாதாரணமாகிவிட்டது. வியாபாரத்திலே மோசடி, பேச்சுவார்த்தையிலே மோசடி, கொடுக்கல் வாங்கலே மோசடி, அடுத்தவரை ஏமாற்றி பணம் எடுப்பது சிலருடைய போக்காக மாறிவிட்டது, சிலருடைய தொழிலாக மாறிவிட்டது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்லிம் லா யக்திப் வலா யகுஸ், ஒரு முஸ்லிம் பொய் சொல்ல மாட்டான், அடுத்தறியானை ஏமாற்ற மாட்டான், அடுத்தறியானுக்கு துரோகம் செய்ய மாட்டான். உங்களுக்கு நாளைக்கு தருகிறேன், அடுத்த வாரத்தில் தருகிறேன், அடுத்த மாதத்தில் தருகிறேன் என்றால் அவரை சந்திக்கிறார் இல்லை, அவரோடு பேசுகின்றார் இல்லை, அவர் சொல்கின்ற பாதையை கூட மாற்றி செல்கின்றார். ஆனால் கடன் வாங்குவதற்கு முன்பு எத்தனையோ சந்திப்புகள், எவ்வளவோ முயற்சிகள், எத்தனையோ தொலைபேசி அழைப்புகள், கடனை கை நீட்டி எடுக்கின்ற பொழுது ஜெசாக்கல்லாந்து சொல்ல வேண்டுமா, பாரக்கல்லாந்து சொல்ல வேண்டுமா, துஆ செய்து அள்ளி கட்டுகின்றார்கள். ஆனால் அந்த கடனை திருப்பி கொடுக்கின்ற தவத்தினம் வந்துவிட்டால் அவருடைய ஜெசாக்கல்லாவையும் காணவில்லை, அவரது துஆவையும் காணவில்லை, தான் தொடர்பு கொண்ட ஹேன் போனை கூட அணைத்து விடுகின்றார்கள். வீட்டுக்கு தேடி சென்று விட்டால் பாத்ரூம்லே ஒளிந்து கொண்டு, அறையிலே ஒளிந்து கொண்டு, ஹாஜி இல்லை என்று சொல்லு, வாப்பா இல்லை என்று சொல்லு, அல்லது கடையில் மறைந்து கொண்டு முதலாளி இல்லை என்று சொல்லி அப்பாவி பெண்களையும் தனது தொழிலாளிகளையும் பாவத்துக்கு ஆளாக்குகின்றார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, ஏதோ தெருவாகில் முன்னால் மாற்றிவிட்டால் ஹயாத்து நூறு, இப்பொழுதுதான் உங்களை நினைத்தேன், இப்பொழுதுதான் உங்களை போனெடுக்க நினைத்தேன் என்று அங்கே ஜாயமாய வார்த்தைகளை கொட்டி விடுகின்றார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி ஏமாற்றும் பழக்க வழக்கம் எந்த மனித வாழ்வில் காணப்படுகின்றதோ அவரால் சொல்க முடிய முடியாது. எந்த போர்வையில் பணம் வசூலிக்க வந்தாலும் அதை அலசி ஆராய்ந்து கொடுக்குமாறு இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. மூன்றாவது, ஏமாற்ற அடுத்து கொடுக்கல் வாங்கலிலே நீதி நேர்மை இல்லாமல் நடப்பது. யாரிடமாவது பணம் வரவேண்டி இருந்தால் நான்கு பேர்களுக்கு மத்தியில் அதை கேட்கின்ற பொழுது, என்ன நான் ஊரை விட்டு ஓடிவேனா, நாட்டை விட்டு ஓடிவேனா, என் மீது நம்பிக்கையா இல்லை என்று அங்கே அதட்டுகின்றார்கள், அச்சுறுத்தல் செய்கின்றார்கள். அல்லது ஒரு காசோலை எழுதி கொடுக்கப்படுகிறது, அதுவும் பல மாதத்திற்கு பிறகு ரிட்டர்ன் ஆக்கப்படுகிறது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி கடலிலே அல்லாஹ்வுடைய பயமற்றம் இல்லாமல் நடப்பது, ஏமாற்றம், பெருமை, இந்த மூன்று விதமான பாவச் செயல்கள் எம்மனித வாழ்வில் காணப்படுகின்றதோ, அவர் கால் கடுக்க கடுக்க கண் சிமிட்டி சிமிட்டி இரா வணக்கசாலியாக இருக்கலாம், ஹஜ்ஜிக்கு மேல் ஹஜ்ஜி செய்த ஹாஜியாக இருக்கலாம், மிகப்பெரிய தர்மகர்த்தாவாக இருக்கலாம், அவரால் சொருக்கம் நுழைய முடியாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நல்லடியார்களே, கடன் வாங்க வேண்டிய தேவை யாருக்கும் இருக்கத்தான் செய்கிறது. கடன் கொடுப்பது எப்படி இபாதத்தோ, அதனை உரிய முறையில் திருப்பி கொடுப்பது வணக்கமாகும். இவர் கடன் வாங்குகின்ற பொழுது அவரது அடிமனது சொல்கிறது, இந்த கடனை நான் திருப்பி கொடுக்க மாட்டேன், இன்னொருக்கு துரோகம் செய்வதற்காக, அநியாயம் புரிவதற்காக அவன் கடன் வாங்க போகிறேன் என்று மனதில் ஆழமாக நியத்தி வைத்துக் கொள்கிறார். இந்த எண்ணத்தின் பிரகாரம் அந்த கடனை எடுத்து அதை கொடுக்காத நிலையில் இவன் மரணிப்பானையானால் நாளைய தியாமத்துடைய நாளையில் அவன் ஒரு திருடனாக அல்லாஹ்வை சந்திப்பது மட்டுமல்ல, நாளைய தியாமத்துடைய நாளில் இந்த அடியானை பிடித்து கேட்பார், எப்படி தப்ப முடியும் அல்லாஹ் நல்லடியார்களே. இந்த உலகத்திலே தான் லட்சக்கணக்கான பணங்களை சுரண்டிவிட்டு ஏஜென்ட் சென்ற போர்வையில், டிராவல் சென்ற போர்வையில் லட்சக்கணக்கான பணங்களை சுரத்திவிட்டு கனடாவுக்கு சென்று மொழிக்கலாம், கொரியாவுக்கு சென்று மொழிக்கலாம், துபாய்க்கு சென்று மொழிக்கலாம், சவுதிக்கு சென்று மொழிக்கலாம், ஆனால் அல்லாஹுக்கு முன்னால் ஒழிக்கலாமா, அவனுக்கு முன்னால் மறையலாமா? முடியவே முடியாது. இந்த அநியாயக்கார அடியானை நாளைய தியாமத்துடைய நாளில் அல்லாஹ் பிடித்து கேட்பான், இன்னொருக்கு நீ துரோகம் செய்து கொண்டிருந்தாய், இன்னொருக்கு அநியாயம் செய்து கொண்டிருந்தாய், பல லட்சக்கணக்கான ரூபாக்களை சுரத்திவிட்டு நீ ஒரு ஜட்ஜுக்கு முன்னால், லோயருக்கு முன்னால், ஒரு பிரச்சனைக்கு முன்னால் எனக்கு பேச்சாற்றல் இருக்கிறது, எனக்கு நாமாற்றல் இருக்கிறது என்று உண்மையை பொய்யாக்கி வாழ்ந்தாய், பொய்யை உண்மையாக்கி வாழ்ந்தாய், ஏழைகளின் சொத்துக்களை அபாரித்துக் கொண்டு நீ உலகத்தில் அதிகாரம் செலுத்தி வாழ்ந்தாய், ஒரு நாள் எனக்கு முன்னால் நிறுத்தப்பட மாட்டாயா, விசாரணைகள் கேட்கப்பட மாட்டாயா என்று கேள்விகள் கேட்கப்பட்டு அந்த அநியாயக்கார அடியான் உலகத்திலே செய்த எல்லா நன்மைகளும் பறிக்கப்படும். அவர் சொல்லுகிற தொழுகைகள், அவர் நோற்ற நோன்புகள், அவர் ஓதின குர்ஆன் திலாவத்துக்கள், ஜிக்ருகள், சதகாக்கள், ஹஜ்ஜுகள், உம்ராக்கள், எல்லா நன்மைகளும் பறிக்கப்பட்டு பயுதி அலபி ஹசனாத்தில் ஆகர், அநீதி இழைக்கப்பட்ட, ஏமாற்றப்பட்ட, கடன் கொடுத்தவர் மீது சுமத்தப்படும். இவர்தான் மிகப்பெரிய வங்கரோட்டுக்காரர், இவர்தான் மிகப்பெரிய நஷ்டவாளி. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, வீடில்லாதவன் நஷ்டவாளி அல்ல, தொழில் இல்லாதவன் நஷ்டவாளி அல்ல, செருப்பில்லாமல் நடப்பவன் நஷ்டவாளி அல்ல, உண்மையான நஷ்டவாளி, உண்மையான துப்பாக்கியசாலி நாளை கியாமத்துடைய நாளையில் கோடான கோடி மக்களுக்கு மத்தியில் யாரும் யாருக்கும் கை கொடுக்க முடியாத, யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத அந்த மஹ்ஷர் மைதானத்திலே எல்லா நன்மைகளையும் இழந்து வெறும் கையோடு பரிதவித்துக் கொண்டிருப்பாரே, இவர்தான் மிகப்பெரிய நஷ்டவாளி. உலகத்திலே அந்த அடியான் எந்த நற்கரமங்களும் புரியவில்லை என்றால் அவனது வாழ்வோ அநியாயத்திலே கழிந்தது, அத்துல்யத்திலே கழிந்தது, வட்டியிலே கழிந்தது, ஏமாற்றத்திலே கழிந்தது. எந்த நற்கருமங்களும் புரியவில்லை என்றால் மின் செய்ய ஆக்கில்லாகர், அநீதி இழைக்கப்பட்ட, கடன் எடுத்தவருடைய எல்லா பாவங்களும் பறிக்கப்பட்டு அந்த அந்த கடன் கொடுத்தவருடைய ஏமாற்றப்பட்டவருடைய எல்லா பாவங்களும் பறிக்கப்பட்டு அவர் இந்த அநியாயக்காரனின் சுமத்தப்பட்டு இவர் நரகத்திலே தூக்கெறியப்படுவார் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத அந்த மஹ்ஷர் மைதானத்திலே நமது ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும், அமால் பாதுகாக்கப்பட வேண்டும். நாம் உயர்ந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் அடியானுடைய ஹக்குகளை பேணுவதிலே, அது கடன் மட்டுமல்ல, அநாதைகளின் சொத்துக்களாக இருக்கலாம், அடுத்தடியான வீடாக இருக்கலாம், அவனது காணியாக இருக்கலாம், ஒரு கடுகளவும் கூட அநியாயம் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ பழக வேண்டும், அதற்குரிய தயாரிப்போடு இருக்க வேண்டும். ஏனென்றால் கடன் என்பது சாதாரணமானதல்ல. ஒரு அடியான் அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளிலே ஏதாவது குறைவு நிறைவு இருந்தால் அதிலே மன்னிப்பிருக்கிறது, சலுகை இருக்கிறது. ஆனால் அடியான் அடியானுக்கு செலுத்துகின்ற கடமைகளில் அவன் குறைவு செய்து வாழ்ந்து ஒரு சகீதாக வீர தியாகியாக மரணித்தாலும் அவனால் சொலுக்க முடியாது. அதனால் தான் மற்றொரு நாயக தோழர் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அரஐத இன் ஜாகத்து பினஃபி வமாலி ஃபகுதில்து ஃபீ ஸபீலில்லாஹ் சாபிரன் முஹ்தசிபன் முக்பிலன் கைர முதுவிர் ஆதுகுலுல் ஜன்னா. அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்தின் ஆசைகளை இழந்து, உலகத்தின் இன்பங்களை இழந்து, உலகத்தின் சோதிகளை எல்லாம் முதுகுக்கு பின்னால் எறிந்துவிட்டு நான் போர்க்களத்திலே போய் போர் புரிய போகின்றேன், எதிரிகள் என்னை எதிர்க்க நான் திறமுது காட்டி ஓடாமல் யுத்தத்திலே முன்னேறி சென்று வாளினால் வெட்டி வீழ்த்தப்பட்டால் நான் சஹீதாக மரணித்து விட்டால் சொர்க்கம் நுழைவேனா என்றதற்கு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லா இம்முத்த வாலைக்க தைனும் ஒலைச இந்தக்க வப்பா, நீ கடனை நிறைவேற்றுகின்ற நீயத் இல்லாமல் ஒரு கடனாளியாக மரணித்தால் ஒன்னால் சொர்க்கம் நுழைய முடியாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நல்லடியார்களே, எத்தனை விடுத்தம் யுத்தம் முறிந்து பல விடுத்தம் சஹீதாக மரணம் ஈடுபட்டு பல விடுத்தம் சஹீதாக மரணித்தாலும் அவரால் சொர்க்கம் பிரவேசிக்க முடியாது. ஏனென்றால் அது மனித ரூஹோடு கொழுகப்பட்டிருக்கிறது, கடன் என்பது மனித உயிரோடு ஒட்டப்பட்டிருக்கிறது. அதனால் தான் நாயக தோழர்கள் சஹாபாக்கள் ஜனாபாக்களை சுமந்து வந்து ரசூலுல்லாஹிக்கு முன்னால் வைப்பார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஜனாபா கொண்டு வரப்பட்டாலும் கடனை பற்றி விசாரணை செய்யாது ஜனாபா தொழுவிக்க மாட்டார்கள். உண்மையில் ஒரு கடனாளியாக இருந்தால் சஹாபாக்களை பார்த்து சொல்வார்கள், பல்லு அலா சாஹிபுக்கும், இந்த மையத்தை என்னால் தொழுவிக்க முடியாது, நீங்களே தொழுவித்து அடக்கம் செய்யுங்கள் என்று அப்படியே பொறுப்பு கொடுத்து விடுவார்கள். இவ்வாறு ஒரு நாள் ஒரு ஜனாதா கொண்டு வரப்பட்டது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விசாரணையும் இல்லாது கிபிலாவை முன்னோக்கினார்கள், தக்பீர் கட்ட ஆரம்பித்தார்கள், சபையோரை நோக்கி கேட்டார்கள், அலைஹி தைனுன், இந்த மையத்தின் மீது ஏதாவது கொடுக்க வேண்டிய கடன் இருக்கிறதா? ஆமென் ஒரு சத்தம் வெளியானது. நபி அவர்கள் கேட்டார்கள், இந்த மையத்துடைய கடனை உங்களே பொறுப்பேற்க யார் சக்தி பெற்றிருக்கிறார்? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், அந்த ஜனாதாவின் கடனை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். ஜனாதா தொழுவிக்கப்பட்டது. சபையோரை நோக்கி சொன்னார்கள், ஜஸாகுமுல்லாஹு கைரா யா அலி, ஃபக்கல்லாஹு ரிஹானக மினன்னார் கமா ஃபக்கத்தஹு ரிஹான அகீகல் முஸ்லிம். அலியே, அல்லாஹ் உங்களுக்கு ஈருலகத்திலும் கூலி தருவானாக. அந்த மனிதனை நரகத்திலே இருந்து விடுவித்தது போல நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களையும் நரகத்தை விட்டு பாதுகாப்பானாக என்று துஆ செய்து விட்டு சொன்னார்கள். அலியே, நான் ஏன் இவ்வாறு துஆ செய்தேன் தெரியுமா? நஃப்ஸுல் மூமின் முஅல்லகத்துன் பிதைனி, மனித ரூஹ் இருக்கிறது, மனித உயிர் இருக்கிறது, இது கடனோடு கொழுகப்பட்டிருக்கிறது, கடனோடு ஒட்டப்பட்டிருக்கிறது. இந்த மனிதன் உலகத்திலே சக்கராத்திலே இருக்கிறான், இரு தெருவாகிலே இருக்கிறான், ரூ பெரியும் தருணத்திலே இருக்கிறான், அந்த ரூஹு உடம்பை விட்டு பிரிந்து வானுலகத்தை நோக்கி செல்கிறது. அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழால் அது சஜதாவிலே விழுகிறது. அந்த ரூஹோடு கடனும் கொடுக்கப்பட்டதாக செல்கிறது. நாளைய கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கம் நரகத்தை முடிவு செய்து ஒரு கூட்டத்தாரை சுவர்க்கத்தின்பால் அனுப்புவான். அவர்கள் நரகத்துக்கு மேலான இடப்பட்டிருக்கும் திராத்தனும் பாலத்தை கடந்து சிலர்கள் காற்றுடைய வேகத்தில், ஒளியுடைய வேகத்தில், மின்னலுடைய வேகத்தில் உலகத்திலே எவ்வளவு அமல்கள் செய்வார்களோ அந்த அமலின் சக்திக்கு தக்கவாறு ஒவ்வொரு வேகத்திலே செல்வார்கள். எந்த வேகத்தில் சென்றாலும் சொருக்க வாயலிலே இரண்டு விடயங்கள் தடையாக இருக்கும். ஒன்று சிலத்துர் ரஹீம், மற்றதுவல் அமானா, முதலாவது குடும்ப உறவு. அது சொருக்க வாயலிலே இவனுக்கு தடையாக இருக்கும். எவ்வளவு பெரிய அமலாளியாக இருந்தாலும் அந்த குடும்ப உறவு சொருக்கத்திற்கு முன்னால் பாபாரும், சொருக்கமே என்னை வெட்டி வாழ்ந்தவனை வெட்டி நடப்பாயாக, ஒட்டி வாழ்ந்தவனை ஒட்டி நடப்பாயாக. இவன் ஒரு வீர தியாகியாக இருக்கட்டும், இவன் ஒரு சிலை நேசனாக இருக்கட்டும், இவன் ஒரு வணக்கசாலியாக இருக்கட்டும், உலகத்திலே இவன் குடும்பங்களை திண்ணடந்தான் இல்லை, பெற்றோரை மதித்து நடந்தான் இல்லை, சகோதரத்துவத்தை பேணி வாழ்ந்தான் இல்லை என்று சொருக்கம் இவனுக்கு குடும்ப உறவு சொருக்கத்துக்கு முன்னால் நின்று வாதாடும். இரண்டாவது அமானா, அமானிதம், பள்ளிச்சத்து ஒரு அமானிதம், பாடசாலை ஒரு அமானிதம், பிள்ளைகள் ஒரு அமானிதம், அதே போன்று கடன் என்பதும் மிகப்பெரிய ஒரு அமானிதம். அருமையானவர்களே, கடன் என்று சொல்கின்ற பொழுது ஒரு சகோதரன் மற்ற சகோதரன் கடன் வாங்குவது மட்டுமல்ல, அது முஸ்லீமாக இருக்கலாம், காபிராக இருக்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவராண்டாலும் கடன் கடன் தான். எந்த அளவுக்கு என்றால் நீங்கள் கையிலே வைத்திருக்கக்கூடிய கையடக்க தொலைபேசி இருக்கிறது, ஹேண்ட்போன் இருக்கிறது, பல சிம்களை உபயோகிக்கிறீர்கள், ஈகோ என்று, மொபைல் என்று, டயலக் என்று எத்தனையோ சிம்களை பாவிக்கிறீர்கள். இதற்குரிய மாதாந்த கட்டணத்தை செலுத்தாமல் அது டிஸ்கனெக்ட் பண்ணப்பட்டு விட்டால் அந்த சிம்மை எரித்துவிட்டு மற்றொரு சிம்மை வாங்கி பாவிப்பார்களே. ஆனால் நாளைய கியாமத்துடைய நாளையில் இந்த நிறுவனங்கள் கூட கடன் என்ற போர்வையில் சொர்க்கத்துக்கு முன்னால் வாதாடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களே, இபாதத்தின் மூலமாக மாத்திரம் சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறது, ஆமையிடத்திலே இறகு கேட்பது கொண்டு இறக்கிறது. எனவேதான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மற்றும் ஒரு ஹதீஸிலே வருகிறது, மற்றும் ஒரு ஜனாதா கொண்டு வரப்பட்டது, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வித விசாரணையின்றி கிபிலாவை முன்னோக்கினார்கள், தக்பீர் கட்ட ஆரம்பித்தார்கள், சபையோரை நோக்கி கேட்டார்கள், இந்த மையத்தின் மீது கொடுக்க வேண்டிய கடன் இருக்கிறதா? ஆம் யா ரசூலல்லாஹ், அந்த மையத்தில் கடனாளிதான். நபி அவர்கள் கேட்கிறார்கள், உங்களே பொறுப்பேற்க யார் விரும்புகின்றார்? ரிவாயத்திலே வருகிறது, அபு உமாமா என்று நினைக்கிறேன், யா ரசூலல்லாஹ், அந்த ஜனா மையத்தின் கடனை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். ஜனாதா தொலைவித்து அடக்கம் செய்யப்பட்டது. நபி அவர்கள் மறுநாள் கேட்கிறார்கள், உமாமாவே கடன் நிறைவேற்றப்பட்டு விட்டதா? இல்லை என்கிறார். மறுநாள் கேட்கிறார், இல்லை என்கிறார். மூன்று நாட்களுக்கு பிறகு ஓடோடி வந்து சொல்கிறார், யா ரசூலல்லா, அந்த மையத்தின் கடன் இப்பொழுதுதான் நிறைவேற்றப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹ் ஜஸாகல்லாஹ் என்று சொன்னார்களா? பாரக்கல்லாஹ் என்று சொன்னார்களா? இல்லவே இல்லை. தோழரே, எப்போது அந்த மையத்தின் கடன் நிறைவேற்றப்பட்டு விட்டதோ அந்த நேரம்தான் அந்த ரூஹுக்கு கபரிலே நிம்மதி கிடைத்து விட்டது, அந்த ஆத்மா தாங்கியடைந்து விட்டது என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்கு நல்லடியார்களே, இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இன்று அநேகமான மைய வீடுகளிலே காணப்படுகின்ற ஒரு கவலையான விடயம்தான், ஜனாத அடக்கம் செய்யப்பட்டு அங்கே சூடாடவில்லை, குடும்பம் சேர்ந்து ஆலோசனை செய்கிறது, தந்தையுடைய மூன்றாவது கத்தமல் குர்ஆனை எப்படி அழகாக செய்வது, எத்தனை செகண்ட் சாப்பாடு செய்வது, எத்தனை குர்ஆன் சிடுவது என்று ஆலோசனை செய்யப்படுகிறது. அருமையானவர்களே, அனைத்துக்கும் முன்பதாக அங்கே ஆலோசிக்கப்பட வேண்டியது கடனை பற்றி அல்லவா? கடனை பற்றி அல்லவா பேசப்பட வேண்டும், அதற்கல்லவா முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும். எனவே தான் கடனை பற்றி சொல்வதாக இருந்தால் கடல் அலை கொண்டு இருக்கின்றன. இதற்கு இந்த மின்பர் மேடை நேரம் ஒதுக்காதே, நீதி நேர்மையாக பொருளீட்டல் செய்யுங்கள். ஹலாலான முறையில் பொருளீட்டல் செய்வதோடு நீதி நேர்மையாக கொடுக்கல் வாங்கல் செய்யுங்கள். கண்டவர்களுக்கெல்லாம் கடன் கொடுக்க முடியாது, கண்ணை பொத்திக் கொண்டு கடன் கொடுக்க முடியாது. தருவதற்கு சக்தி வாய்ந்தவரா, எதற்காக கேட்கிறார் என்பதை அலசி ஆராயுமாறு இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. எழுத்தின் மூலம் விண்ணப்பிக்குமாறு இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. அதே நேரத்தில் கடனை தர முடியாவிட்டால் அவரின் உண்மையை நிலை வழங்கிய நீங்கள், அவரது முயற்சி அறிந்த நீங்கள் தவணை கொடுக்குமாறு இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. ஆகருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த சட்ட விதிமுறைகளை பேணி உலகத்திலே நீதி நேர்மையாக கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கு வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் தோப்பிச்சு தருவானாக. யா அல்லாஹ், எம்முடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. எங்களை பெற்றெடுத்த மாதா பிதாக்கள் பாவங்களை மன்னித்து தருவாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே பிறக்கின்ற பொழுது கண் பாவத்தை பார்த்தது கிடையாது யா அல்லாஹ், காது பாவத்தை கேட்டது கிடையாது யா அல்லாஹ், உள்ளம் பாவத்தை சிந்தித்தது கிடையாது யா அல்லாஹ். யா அல்லாஹ், உறுப்புகள் பரிசுத்தமான நிலையில் பாவங்களை விட்டு கழுவப்பட்ட நிலையில் இந்த உலகத்துக்கு வந்தோம் யா அல்லாஹ். மரணிக்கின்ற பொழுது பாவங்களை சுமந்த நிலையில் அந்த இருக்கதை சந்திக்கக்கூடிய நிலைமையை எங்கள் யாருக்கும் ஏற்படுத்திடாத யா அல்லாஹ். கண்ணியமாக வாழ்ந்து கண்ணியமா மரணிக்க தோப்பிச்சது யா அல்லாஹ். கடனாளியாக எங்களை ரூ எடுத்திடாத யா அல்லாஹ். எமது ஜனாதாவுக்கு முன்னால் கடன்காரர் குறிக்கிடக்கூடிய நிலை விற்றும் எங்களை நீ பாதுகாத்தல் யா அல்லாஹ். எங்கட மௌத்துக்கு பின்னால் எமது கடனை யாருக்கும் பாரமாக சாத்திடாத யா அல்லாஹ், யாருக்கும் சுமை சுமத்திடாத யா அல்லாஹ். யா அல்லாஹ், கண்ணியமாக வாழ தோப்பிச்சது யா அல்லாஹ். மக்களுடைய பதுவாவிட்டும் எங்களை நீ பாதுகாத்தல் யா அல்லாஹ். சொர்க்கத்து கடந்த காடுகளாக எம் அனைவரையும் ஆக்கருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். والحمد لله رب العالمين.